பிள்ளைகள் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற விடயம் வந்து தரம் 10 காணப்படுகின்ற பின்னங்கள் தொடர்பான சில விளக்கங்களை நாங்கள் தார்த்துக்கு இருக்கிறோம். சத்தின பிள்ளைகள், எனது பெயர் கே செல்வராஜா. நான் பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியின் ஒரு கணித பாடாசிரியர். இதற்கு முன்னுக்கு வந்து நிறைய விடயங்களை நம்ம படித்திருக்கிறோம். தரம் 11 மாணவர்களுக்கான பங்குகள் தொடர்பான விளக்கம், நிறுவல் தொடர்பான ஒரு விளக்கம், தரம் 10 மாணவர்களுக்கான விகிதம் தொடர்பான ஒரு விளக்கம் என பல்வேறு விடயங்களை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். ஓகே, இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற விடயம் பின்னங்கள் அப்படிங்கிற பாடத்தில், அதாவது தரம் 10 பகுதி 2 பாடப்புத்தகம் இருக்கு தன்னை பிள்ளைகள், அதுகளை எடுத்துக்கொள்ளுங்களே. தரம் 2 பகுதி 2 பாடப்புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இலங்கைத்தானே ரைட். அந்த பாடப்புத்தகத்தில் பயிற்சி 3.2 அதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, விளங்குதா? ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு தேவையான பேனா பென்சில் மற்றது ஏதாவது மேலதிகமாக உபகரணங்கள் தேவையாக இருந்தால் அதுகளையும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களை மேசையில் வைத்துக்கொள்ளலாம். சரி தானே ரைட். இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிற விடயங்கள் முதலாவது கணக்கிலேயே கொடுத்துருக்குறாங்க, பின்வரும் அளவுகளை காண்க அப்படிதான் ஒரு கணக்கு ஒன்று வந்திருக்குது. பின்வரும் அளவுகளை காண்க, கணக்கு பார்த்தீங்கன்னா சும்மா நோமலாக கொடுத்துருக்குறாங்க, விளங்குதா? ஆனால் அதில் முதலாவது வினாவே அவங்க இன் என்ற ஒரு அடையாளம் போட்டிருக்கிறாங்க. இன் என்பது தர, மறந்துடாதீங்க, இன் என்பது தர. பொட்மாஸ் முறையை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா பி ஓ டி எம் ஏ எஸ் பொட்மாஸ் சர்த்தானே, பீனா பிரக்கட் ஓனா இன் சர்த்தானே, பீனா பிரக்கட் ஓனா இன் பொட்மாஸ் முறையில் உங்களுக்கு வந்து விலகும் நினைக்கிறேன். அப்போ பொட்மாஸ் முறைக்கு அமையத்தான் பின்ன கணக்குகளை எப்பயுமே நீங்க செய்யணும், விளங்குதா? தரம் 11 மாணவர்கள் வந்து பரீட்சையில மிக முக்கியமா செய்யக்கூடிய ஒரு வினாத்தான் இது, சரியா? நீங்க ஓலவல் பரீட்சை எழுதுற நேரத்தில் உங்களுக்கு இதுல வந்து மிக இலகுவான ஒரு கேள்வி ஒன்று வரும், நீங்க ஒன்றுமே யோசிக்க தேவையில்ல, அழகா நீங்க அந்த கணக்கு செய்துக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 மிக அழகா 10 உங்களுக்கு வந்து கிடைக்கும், விலங்கு தண்ணி 10 கிடைப்பதற்கு மிகவும் நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஓகே, முதலாவது வினாவை நம்ம வந்து பார்க்கிறோம். முதலாவது வினா வந்து ₹5001:2 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க, 5000 தர 1:2, 5000 தர 1:2 சமன். இப்ப 5000 2 பிரிக்கிற நேரத்தில் நெடும்பிரித்தல் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க, 5000 உள்ளுக்கு போடுங்க, 2 வெளியில போட்டுக்கொள்ளுங்க. 5 வந்து 2 முறை, 2 4, 5 4 போனா 1 10, 10 வந்து 5 முறை, 2 10, ஆகவே 2500, ஆகவே 2500, விளங்குதானே? இரண்டாவது வினாவை நம்ம பார்க்கிறோம். 2000 மில்லி லிட்டரின் 1:4, 2000 மில்லி லிட்டரின் 1:4 ரைட். அதையும் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் 2000 தர 1:4, 2000 தர 1:4 ஓகேயா ரைட். 2000 4 வகுக்கிற சந்தர்ப்பத்தில் போட்டுக்கொள்ளுங்க, 2000 வெளியில 4 போட்டுக்கொள்ளுங்க, ஒரு நெடும்பிரித்தல் போட்டு 20 4 வந்து 5 முறை, 5 4 20, 5 4 20 ஓகேயா? ஆகவே மேலதிகமாக 2 இருக்கிறனால அந்த 2 500 போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் 500 சொல்லி வரும், 500 விட வரும், விளங்குதா? மூன்றாவது 200 தர, அதாவது 200 மீட்டரின் 3:4, 200 மீட்டரின் 3:4 அப்படின்னு சொன்னா 200 தர 3:4 போட்டுக்கொள்ளுங்க, 200 தர 3:4, 3:4, 200 3 பெருக்குவோமா, 200 3 பெருக்கினா எத்தனை வரும், 600 வரும். அப்ப 600 × 4, 600 × 4 சரியா? ஓகேயா? இப்ப 600 4 நம்ம பிரிக்க போறோம், அறுநூற நான்கால பிரிக்க போறோம். அறுநூற நான்கால பிரிக்கிற சந்தர்ப்பத்தில் ஓர் நாள் நாலு, சரியா? ஆறுல நாலு வந்து ஒரு முறை, ஆறுல நான்கு போனா இரண்டு, மேல உள்ள பூச்சத்தை அப்படியே கீழே கொண்டு வாங்க, இருபது. இருபதுல நாலு எத்தனை பிள்ளைகள்? ஐநான்கு இருபது, ஐநான்கு இருபது, ஆகவே நூற்றி ஐம்பது. ஆகவே நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி அந்த இடத்துல உங்களுக்கான விடவுன்னு வரும், நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி வரும். ஓகேயா? அடுத்து கவனிங்க, இருநூற்றி ஐம்பது கிலோகிராமின் மூன்றின் கீழ் ஐந்துன்னு சொல்றாங்க. இருநூற்றி ஐம்பது கிலோகிராமின் மூன்றின் கீழ் ஐந்துன்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யுங்க, இருநூற்றி ஐம்பதை முதலாவது மூன்றால பெருக்குவோம். இருநூற்றி ஐம்பதை மூன்றால பெருக்குங்க. இருநூற்றி ஐம்பதை மூன்றால பெருக்கிற நேரம் எழுதிக்கொள்ளுங்க. இருநூற்றி ஐம்பது கீழே மூன்று, அப்ப மூன்ற பூஜ்ஜியத்தால பெருக்கணும் பூஜ்ஜியம், ஐந்து மூன்றால பெருக்கணும் ஐமூன்று, பதினஞ்சுக்கு ஐந்து மிச்சம் ஒன்று, உயிர் மூன்று ஆறு, ஆறோட ஒன்னு கூட்டினா ஏழு, எழுநூற்றி ஐம்பது. எழுநூற்றி ஐம்பது. இப்ப இந்த எழுநூற்றி ஐம்பதை எதால பிரிக்கணும்? எழுநூற்றி ஐம்பது எதால பிரிக்கணும் பிள்ளைகள்? கீழே பாருங்க, ஐந்து இருக்கு. எழுநூற்றி ஐம்பது எதால பிரிக்கணும்? ஐந்து இருக்கு. அப்ப எழுநூற்றி ஐம்பதை நீங்க வந்து பிரிக்கிறீங்க, ஐந்தால பிரிக்கிறீங்க. ஓகேயா? ஓர் ஐந்து ஐந்து, ஓர் ஐந்து ஐந்து, விளங்குதா? ஓர் ஐந்து ஐந்து, மிகுதி ரெண்டு, மேலுள்ள ஐந்து கீழே இருக்குங்க, இருபத்தைந்து. இருபத்தி ஐந்துல ஐந்து எத்தனை முறை? ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு, சரியா? பூச்சியத்தை போட்டுக்கொள்ளுங்க. ஆகவே என்ன விட வரும்? நூற்றி ஐம்பது வரும். என்ன விட வரும்? நூற்றி ஐம்பது வரும். விளங்குதா? நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி அந்த இடத்துல விட ஒன்று வரும். இந்த மாதிரி நீங்க அந்த கணக்கை செய்து கொள்ளலாம். விளங்குதானே? அடுத்த வினாவை நம்ம பார்க்கிறோம். அடுத்த வினா எப்படி வருதுன்னு சொன்னா, இரண்டு தசம் நான்கு லிட்டரின் இரண்டின் கீழ் மூன்று எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இரண்டு தசம் நான்கு லிட்டரின் இரண்டின் கீழ் மூன்று எவ்வளவு? உங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப இரண்டு தசம் நால முதலாவது என்ன செய்ய? இரண்டால பெருக்கும். இரண்டு தசம் நால முதலாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை இரண்டால பெருக்கிறோம். இரண்டு தசம் நால இரண்டால பெருக்குனீங்கன்னு சொன்னா எழுதிக்கொள்ளுங்க, இரண்டு தசம் நால இரண்டால பெருக்கிறீங்க. நாலோட இரண்டா பெருக்கணும், நலிரெண்டு எட்டு தசம் இரண்டு நாலு, நான்கு தசம் எட்டு. நலிரெண்டு எட்டு இரண்டு நாலு, நான்கு தசம் எட்டு, நான்கு தசம் எட்டு, சரியா? இப்ப நான்கு தசம் எட்ட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் மூன்றால வகுக்கணும். எங்க செய்யுங்க பாப்போம். நான்கு தசம் எட்ட போட்டுக்கொள்ளுங்க, நெடும்பிரித்தலால போடுங்க, அதை வந்து மூன்றால வகுக்கிறீங்க. நான்கு தசம் எட்ட நெடும்பிரித்தல் போட்டுட்டு மூன்றால வகுக்கிறீங்க. விளங்குதா? ஓகே. இப்ப கவனிங்க, நான்குல மூன்று வந்து ஒரு முறை, ஒரு மூன்று மூன்று, நாலுல மூணு போனா ஒன்னு, அந்த எட்ட கீழே இருக்குங்க. தசத்தை மேல போட்டுக்கொள்ளுங்க, தசத்துக்கு நேரா தசம் மேல இருக்க அதை போட்டுக்கொள்ளுங்க. விளங்குதானே? அதாவது நான்கு தசம் எட்டு தானே பிள்ளைகள், நான்கு தசம் எட்ட மூன்றால வகுக்கிறீங்க. மூன்றால வகுக்கும் போது ஒரு மூன்று மூன்று, நாலுல மூணு போனா ஒன்று, அப்ப தசம் இருக்குதானே, அது மேல போட்டுக்கொள்ளுங்க ஒன்றுக்கு பக்கத்துல. இப்ப எட்ட கீழே கொண்டு வாங்க, பதினெட்டு. பதினெட்டுல மூன்று எத்தனை முறை? ஆறு மூணு பதினெட்டு, ஆறு மூணு பதினெட்டு. விளங்குதா? ஆறோட மூணு பெருக்கணும், ஆறு மூணு பதினெட்டுன்னு வரும். விளங்குதானே? ஆகவே அந்த கணக்குக்கான விட வந்து ஒன்று தசம் ஆறு என்ற விடவுன்னு வரும். ஓகே, நம்ம அடுத்த வினாவை பார்க்கிறோம். நான்கு தசம் எட்ட மூன்றால பெருக்கணும். நான்கு தசம் எட்ட மூன்றால பெருக்கணும். எழுதி கொள்ளுங்க, நான்கு தசம் எட்டு கீழே மூன்று, நான்கு தசம் எட்டு கீழே மூன்று. பாருங்க, எழுதிருக்கீங்களானே? ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யுங்க, எட்ட மூணால பெருக்கினீங்கன்னா எட்டு மூணு இருபத்தி நான்கு. எட்ட மூணால பெருக்கினா எட்டு மூணு இருபத்தி நான்கு, சரித்தானே? நாலு மூணால பிறகுனா நான் மூணு எத்தனை? பன்னெண்டு. பன்னிரெண்டோட அந்த மிகுதி இருக்கிற ரெண்டை கூட்டினா எத்தனை? பதினாலு. ஆகவே தசத்துக்கு பின்னுக்கு ஒரே ஒரு இலக்கம் தானே இருக்குது, நான்கு தசம் எட்டு தானே, ஒரு இலக்கம் இருக்கிறனால பதினான்கு தசம் நான்கு, பதினான்கு தசம் நான்கு. இப்ப பதினான்கு தசம் நான்கு நாலால வகுக்கணும், பதினாலு தசம் நாலு நாலால வகுக்கணும், அதனால விளங்கிக்கொள்ளணும். பதினான்கு தசம் நான்கு நாலால வகுக்கணும், சரியா? இப்ப பதினான்கு தசம் நாலு போட்டுட்டீங்களா, நாலால பிரிக்கிற முன்னாங்கு பன்னெண்டு, மூணோட நாலு பிரிக்கனா பன்னெண்டு, பதினாலுல பன்னெண்டு போனா ரெண்டு, பதினாலுல பன்னெண்டு போனா ரெண்டு. தசத்தை மேல வச்சுக்கொள்ளுங்க, மேல உள்ள நான்கு கீழே கொண்டு வாங்க, மேல இருக்கிற நான்கு அப்படியே கீழே கொண்டு வாங்க. இருபத்தி நான்கு. இருபத்தி நான்குல நான்கு எத்தனை முறை? ஒரு நாள் நாலு, இந்நாள் எட்டு, முன்னாங்கு பன்னெண்டு, நன்னாங்கு 16, 5 4 20, 6 4 24, 6 4 24. சரியா? அப்ப என்ன விட வரப்போது பிள்ளைகள்? 3.6 என்ற விட ஒன்று வரும். 3.6 விளங்குதா? ஆகவே இந்த மாதிரி இன் என்ற ஒரு வினா வார சந்தர்ப்பத்தில், இன் அப்படிங்கிற ஒரு வினா வருமா இருந்தா, அதற்கு நீங்க சேர்க்க வேண்டிய ஒரு குறியீடு தர, இன் என்பது தர. இதை நான் எதன் அடிப்படையில் சொல்றேன்னு சொன்னால், பொட்மாஸ் முறை அடிப்படையில் தான் இந்த கணக்கை நம்ம செய்யணும். பொட்மாஸ் முறையின் அடிப்படையில் இந்த கணக்கை நீங்க கொண்டு வரணும். பொட்மாஸ் முறைன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் ஞாபகப்படுத்திருக்கிறேன், BODMAS பொட்மாஸ் சொல்லி சொல்றது. பீனா பிரக்கட் ஓன இன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டேன், விளங்குதா? அந்த அடிப்படையில இந்த இன் என்பதை தரையா மாத்தி இந்த இதில் உள்ள பயிற்சிகள் நீங்க வந்து மிக கவனமா செய்யணும். விளங்குது தானே? விளங்குச்சா பிள்ளைகள்? ஒன்னும் கஷ்டம் இல்லையே. ஓகே, செய்திருப்பீங்க தானே? நம்ம அடுத்த வினாவுக்கு போவோமா பிள்ளைகள்? நம்ம அடுத்த வினாவுக்கு போறோம், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த வினா, நீங்க அடுத்த வினாவை செய்து கொள்ள போறீங்க, எப்படின்னு சொல்லி பாருங்க. ரைட். திரு கணேசன் கடந்த மாதத்துக்கான சம்பளமாக ரூபாய் 24,000 பெற்றார். அவர் அப்பணத்தில் 8 3 பயண செலவுகளுக்கு பயன்படுத்தி இருந்தார். பயண செலவுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பணத்தை காண்க. விளங்குதா? திரு கணேசன் வந்து சம்பளம் எவ்வளவு எடுக்கிறாரு? 24,000 சம்பளத்தை எடுக்கிறாரு. திரு கணேசன் வந்து சம்பளமா 24,000 எடுக்கிறாரு, சரிதானே? அவர் வந்து 8 3 பங்கு வந்து பயண செலவுகளுக்கு செலவு செய்யறாரு, 8 3. இப்ப என்ன செய்யணும்னு சொன்ன அந்த கணக்கை, 24,000 தர 8 3, 8 3, சரிதானே? இப்ப நான் செய்ய போறேன், எழுதிக்கொள்ளுங்க எல்லாரும். 24,000 தர, 24,000 தர, மேல 3 கீழே 8, 3 கீழே 8, விளங்குது தானே? ரைட். 24,000 முதலாவது நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, 8 வகுக்கிறோம். 8 வகுக்கும் போது 1 8 2 16 3 8 24, 1 8 2 16 3 8 24, விளங்குது தானே? இப்போ 3 பிரிச்சிங்கன்னா 3,000 வரும். ரைட், கொண்டு வந்து எழுதி கொள்ளுங்க. 3,000 தர 3, 3,000 தர 3, சரியா? இப்போ 3,000 3 பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்? ரூபாய் 9,000 வரும், ரூபாய் 9,000 வரும். சரி, இது வந்து அவர் வந்து பயணத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறாரு. 24,000 சம்பளம் உழைச்சிருக்கிறாரு, அதில் 3,000 வந்து பயணத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறாரு. உங்ககிட்ட வேற ஒரு கேள்வியை அவங்க கேட்கலாம், அவரிடம் மீதமாக எஞ்சியிருக்கும் பணம் யாது? விளங்குதா? அவரிடம் மீதமாக எஞ்சியிருக்கும் பணம் யாது? அப்படி ஒரு வினா வந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை இவ்வளவு தான். அவரோட மாத சம்பளம் 24,000, பிரயாணத்துக்கு செலவு செய்தது 9,000. 24,000 இருந்து 9,000 கழிச்சிங்கன்னு சொன்னால் ரூபாய் 15,000 மிகுதியாக காணப்படும். 24,000 9,000 கழிச்சிங்கன்னு சொன்னால் மிகுதியாக ரூபாய் 15,000 காணப்படும். விளங்குதா? இதைத்தான் நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. விளங்குதானே? ஓகே, நம்ம வந்து அடுத்த வினாவுக்கு போறோம், அடுத்த வினாவுக்கு போறோம். சரிதானே? ஒரு வீட்டில் நீர் தேங்கி வைக்கப்பட்டிருந்த தொட்டியில் நீர் நிரம்பியிருந்த ஒரு நாள் தொட்டியின் கனவளவில் 4 3 நீர் பயன்படுத்தப்பட்டது, 4 3 நீர் பயன்படுத்தப்பட்டது. அப்போது தொட்டியில் 200 லிட்டர் நீர் எஞ்சியிருந்தது. அப்போ ஒரு தொட்டி ஒன்று இருக்கான் பிள்ளைகள், ஒரு தொட்டி ஒன்று இருக்கான். அந்த தொட்டி ஒன்று வரைஞ்சு கொள்ளுங்க. இப்போ உங்களோட வீட்டுக்கெல்லாம் டேங்க்லாம் இருக்கு தண்ணி, தண்ணி டேங்க்லாம் வச்சுருப்பீங்க தானே? அந்த தண்ணி டேங்க் மாதிரி ஒரு டேங்க் ஒன்று வரைஞ்சு கொள்ளுங்க. பூரணமாக நீர் புள்ளிக்கோட்டில் போட்டு நிரந்திட்டு கொள்ளுங்க. சின்ன சின்ன கோடு போட்டு ஒரு நீர் இருக்குன்னு சொல்லி நினச்சி கொள்ளுங்க. விளங்குதா? அதில் முதலாவது என்ன செய்யறாங்க சொன்னால், 4 3 பயன்படுத்திட்டாங்க, 4 3 பயன்படுத்திட்டாங்க, 4 3 முக்காவாசி பயன்படுத்தியிருக்காங்க. மிகுதி வந்து 4 1, மிகுதி வந்து 4 1, 4 1 தான் மிகுதி இருக்குது, சரியா? அப்ப பயன்படுத்திய நீர் வந்து 4 3, அப்ப எஞ்சி இருக்கிற நீர் எவ்வளவு பிள்ளைகள்? 4 1, மொத்தமா வந்து 4 இருக்குது. 4 3 பயன்படுத்திட்டீங்க, மிகுதி இருக்கிறது ஒரே 1, அதை பின்னத்தில் எழுதுறேன்னு சொன்னா 4 1, 4 1, 4 1, 4 1 சொல்லணும். விளங்குதானே? 4 1. சரி, அந்த 1 தான் அந்த எஞ்சி இருக்கிற நீர். 1 வந்து எவ்வளவா? 200 லிட்டர். 1 வந்து 200 லிட்டர், 1 தானே மிகுதி இருக்குது பிள்ளைகள். 4 3, 4 4 நீர் இருக்குது, நாலில் நாலு பங்கு நீர் இருக்கு, அதுல நாலில் மூன்று பங்கு பயன்படுத்தியாச்சு. அப்ப நாலில் ஒரு பங்கு தானே மிகுதி இருக்குது. அப்ப நாலில் ஒரு பங்குல அந்த ஒரு பங்கு எவ்வளவு சொல்றாங்க, புத்தகத்துல எவ்வளவு தராங்க, 200 லிட்டர். ஒரு பங்கு எவ்வளவா, 200 லிட்டர். அப்போ ஒரு பங்கு 200 லிட்டரா இருந்தால் மொத்தமா நாலு பங்கு எவ்வளவா இருக்கணும். அப்ப நாலு பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், 200 நாளால பெருக்கணும், 200 நாளால பெருக்கணும். 200 நாளால பெருக்கும் போது 800 லிட்டர் வரும். 200 நாளால பெருக்கும் போது எவ்வளவு வரும், 800 லிட்டர் வரும். விளங்குதா, அந்த கணக்கு விளங்குதா? தொட்டியின் கொள்ளளவை காண்க, அதான் உங்களோட கேள்வி. தொட்டியின் கொள்ளளவை காண்க, 200 லிட்டர். அதை வந்து நாளால பெருக்கணீங்கன்னா 800 லிட்டர். அதுல எஞ்சியிருந்த நீரின் கனவளவு முழு தொட்டியின் கனவளவின் என்ன பின்னம், நாளின் மேல் உண்டு, நாளின் மேல் உண்டு. மிக இலகுவான கேள்வி பாக்குறீங்க தானே, மிக மிக இலகுவான கேள்வி. இந்த மாதிரியான கேள்விகளை நீங்க விடவே கூடாது, மிக கவனமா செய்து கொள்ளணும். விளங்குது தானே, சரியா பிள்ளை? அப்ப பாருங்க, உங்களோட பயிற்சியில வந்து 1வது வினா விளங்கப்படுத்திருக்கிறோம், 2வது வினாவுக்கான விளக்கம் கொடுத்திருக்கிறோம், இப்ப 3வது வினாவுக்கான விளக்கமும் நாங்க கொடுத்துட்டோம். 3வது வினாவுக்கான விளக்கங்களும் நாங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். ஓகே, இப்ப நான் வந்து அதிலேயே உள்ள 4வது வினாவுக்கு போறேன். அதிலேயே காணப்படுகின்ற 4வது வினா. ஓகே, ஒரு காணியில் 7/3 ஆனது விமலனுக்கு உரியது. அப்ப விமலனுக்கு எவ்வளவு இருக்கா, 7/3 தான் விமலனுக்கு உரியது. அப்ப விமலனுக்கு உரியது வந்து 7/3. அப்ப இந்த கணக்கை நீங்க எழுதிக்கொள்ளுங்க. விமலனுக்கு உரியது சமன் 7/3. விமலனுக்கு உரியது சமன் 7/3. அப்ப விமலனுக்கு உரியது போக எஞ்சியது வந்து, அது எஞ்சியதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், மொத்தம் 7/3 தானே இருக்குது. அப்ப 7/7 பங்குல இருந்து 7/7 பங்கு மொத்தமா இருக்குது. 7/7 பங்குல இருந்து 7/3 பங்கு கழிக்கிறீங்க, 7/3 பங்கு கழிக்கிறீங்க. 7/3 பங்கு கழிச்சா மிகுதி எவ்வளவு வரப்போகுது, 7/4 பங்கு. அப்ப எஞ்சியது வந்து எத்தனை, 7/4 பங்கு. விமலனுக்கு உரியது வந்து 7/3 பங்கு. ஒரு காணி வந்து 7 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு, அதுல 3 பங்கு அவருக்கு உரியது, மிகுதி 4 பங்கு இருக்குது. அப்ப எஞ்சியது வந்து 4 பங்கு, 7/4 பங்கு. அப்ப எஞ்சியதுல 4/1 பங்க புதிய கொள்வனவு செய்யறாரு, மீண்டும் கொள்வனவு செய்யறாரு. அவருக்கு கொஞ்சம் காசு கிடைச்சிருக்குது, அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த காணியும் வாங்குறாரு. விளங்குது தானே? அப்ப எஞ்சியதுல தான் வாங்கணும், அதைத்தான் நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். எஞ்சியதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, அந்த 7/3 வந்து பயன்படுத்தப்பட்டனால மிகுதி இருக்கிறது வந்து 7/4, சரிதானே? அப்ப 7/4 தர 4/1 தர என்பது வரும். எஞ்சியதில் இல், எஞ்சியதில் இல் என்பது தர, இல் என்பது தர. அப்ப எஞ்சியதில் 7/4 தர 1/4, விளங்குது தானே, 1/4. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, 7/4 தர 1/4 சமன் 4/4 வெட்டி விட்டீங்கன்னு சொன்னால் 1/7, 1/7 சரியா, 1/7 புதுசா அவர் வந்து காணி வந்து கொள்வனவு செய்திருக்கிறாரு. ஆனால் விமலன் ஆரம்பத்துல எவ்வளவு வச்சிருக்கிறாரு, 7/3 பங்கு, 7/3 பங்கு ஆரம்பத்துல வச்சிருக்கிறாரு. இப்ப எவ்வளவு கொள்வனவு செய்யறாரு, 7/1 பங்கு கொள்வனவு செய்யறாரு. எவ்வளவு கொள்வனவு செய்யறாரு, 7/1 பங்கு கொள்வனவு செய்யறாரு. அப்ப 7/3 பங்கோட 7/1 பங்கு கூட்டினா மொத்தம் எத்தனை வரப்போகுது, 7/4 பங்கு, 7/4 பங்கு, சரிதானே? அப்ப அது வந்து உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த கணக்கை மிக இலகுவா மெல்ல மெல்ல கொண்டு போறதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். விளங்குது தானே? அப்ப என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, விமலன் கொள்வனவு செய்த காணி பகுதி முழுக்காணியின் என்ன பின்னமாகும், விமலன் கொள்வனவு செய்த காணி முழுக்காணியின் என்ன பின்னமாகும்னு சொன்னா, அப்ப எவ்வளவு கொள்வனவு செய்யறாரு, 7/4 பங்கு விமலன் வந்து கொள்வனவு செய்யறாரு, 7/4 பங்க அவர் வந்து கொள்வனவு செய்துட்டார். ஓகே, நம்ம அடுத்த விடயத்தை பார்க்க போறோம். முழுக்காணியின் அரைவாசியிலும் கூடிய பகுதி விமலனுக்கு உரியது என காட்டுக. முழுக்காணியின் அரைவாசியிலும் கூடிய பகுதி, அரைவாசியை விட கூட. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கே விளங்கும், ஏற்கனவே 7 பங்கு இருக்குது, 7/4 பங்கு விமலன் வாங்கியிருக்கிறாரு. அப்ப அரைவாசியா பிரிச்சா கூட 3/5, 3/5 வரும். விளங்குதா, 3/5, 3/5 வரணும். ஆனால் இங்க வந்து என்ன நடக்குது, விமலன் வந்து 7/4 பங்கு கொள்வனவு செய்யிருக்கிறாரு. 7/4 பங்கு கொள்வனவு செய்யற சந்தர்ப்பத்துல அப்ப அரைவாசியோட கூட குறைவா, அரைவாசியை விட அதிகம், அரைவாசியை விட அதிகம். அப்ப நீங்க என்ன தெரியுமா செய்யணும், அந்த இடத்துல செய்க வழிக்கு இந்த செய்க வழி செய்யற நேரம் மிக கவனமா போட்டுக்கணும், எழுதிக்கொள்ளுங்க. அரைவாசியிலும் அதிகம் சமன், அரைவாசியிலும் அதிகம் சமன், அரைவாசியிலும் அதிகம் சமன், அரைவாசியிலும் அதிகம் சமன், 1/2 அரைவாசிங்கிறது ஒன்றிங்கில் ரெண்டு தானே, இரண்டுல உண்டு, கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் போட்டு ஒரு ரெண்டு மூணு பெட்டி எழுதி போட்டுட்டு தள்ளி போடுங்க. அது ஒரே வரியில் எழுதுங்க, ஒரே வரியில் எழுதுங்க, அடுத்த வரைக்கும் போகக்கூடாது. ஒன்றின் கீழ் இரண்டு, இடையில கமா ஒன்று போடாதீங்க. ஒன்றின் கீழ் இரண்டு, ஒரு கணித பெட்டியில் ஒரு ரெண்டு மூணு பெட்டி விட்டுட்டு நாலின் கீழ் ஏழு, நாலின் கீழ் ஏழு. இப்போ சமப்படுத்துவோம், சமப்படுத்துவோம். ஒன்றின் கீழ் இரண்டு தர மேலும் கீழும் ஏழால பெருக்குங்க, மேலும் கீழும் ஏழால பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா ஒன்றை ஏழால பெருக்குனா ஒரே இலையிலே ஈரேழு பதினாலு, ஒரே இலையிலே ஈரேழு பதினாலு, ஒரே இலையிலே ஈரேழு பதினாலு. அதே மாதிரி நாலின் கீழ் ஏழை மேலும் கீழும் ஒரே இலக்கம் இரண்டால பெருக்கிறோம். நாலின் கீழ் ஏழை மேலும் கீழும் ஒரே இலக்கம் இரண்டால பெருக்கிறீங்க. பெருக்கும்போது நாலோட இரண்டை பெருக்குனா நலிரெண்டு எட்டு, ஏழோட இரண்டை பெருக்குனா ஏழு ரெண்டு பதினான்கு, நலிரெண்டு எட்டு ஏழு ரெண்டு பதினாலு. இப்ப பாருங்க புதிய புதுசு எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு பக்கம் ஏழின் கீழ் பதினாலு, அடுத்த பக்கம் எட்டின் கீழ் பதினாலு, சரியா சமப்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டையுமே நான் சமப்படுத்தி இருக்கிறேன். அப்ப பதினாலுல ஏழு, பதினாலுல எட்டு. அப்ப அரைவாசியை விட அதிகமா குறைவா? அரைவாசியை விட அதிகம். ஆகவே பதினாலின் மேல் எட்டு என்பதற்கு பெரிது என்ற குறியீடு பயன்படுத்தணும். உங்களுக்கு தெரியும் தானே, பெரிது சிறிது, பெரிது அல்லது சமன், சிறிது அல்லது சமன், அந்த குறியீடுகள் பயன்படுத்த உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள். அதன் அடிப்படையில், அந்த அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும் சொன்னா, பெரிதுங்கிற வி என்ற பக்கத்தை எட்டின் கீழ் பதினாலுக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா சரி, விளங்குதா? ஓகே. அதுலேயே இன்னொரு வினா போட்டிருக்காங்க. விலைக்கு வாங்கிய பின் எஞ்சிய பகுதியின் பரப்பளவு 240 சதுர மீட்டர் ஆகின். அப்ப விமலன் வந்து ஆரம்பத்தில் வந்து ஏழில் மூன்று பங்கு கொள்வனவு செய்யறாரு. புதிதா வந்து விமலன் வந்து ஏழில் ஒரு பங்கு வாங்குறாரு. அப்ப விமலன் மொத்தமா வந்து எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு? ஏழில் நான்கு பங்கு வாங்கியிருக்கிறாரு, ஏழில் நான்கு பங்கு வாங்கியிருக்கிறாரு. அப்ப ஏழில் நான்கு பங்கு விமலன் வாங்கிட்டா மிகுதியா இருக்கிறது எவ்வளவு? மொத்தமா வந்து ஏழு பங்கு தானே, மிகுதியா இருக்கிறது எவ்வளவு? ஏழில் மூன்று பங்கு, ஏழில் மூன்று பங்கு. அப்ப ஏழில் மூன்று பங்குன்னு சொன்னா அந்த மூன்று பங்கு தான் எவ்வளவு? 240. அவங்க என்ன சொல்றாங்க, எஞ்சிய பகுதியின் எஞ்சிய பகுதி எவ்வளவு? ஏழில் மூன்று பங்கு. அப்ப ஏழில் மூன்று பங்கு தான் 240 அப்படின்னு சொன்னால் மொத்தமா எத்தனை பங்குக்கு பார்க்கணும்? ஏழு பங்குக்கு பார்க்கணும். எத்தனை பங்குக்கு பார்க்கணும்? ஏழு பங்குக்கு பார்க்கணும். விளங்குதானே பிள்ளைகள்? இதைத்தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும். இதைத்தான் நீங்க நல்லா விளங்கிட்டீங்கன்னா மிக கிளீனா அழகாக செய்யலாம். விளங்குதா? அப்ப மூன்று பங்கு 240 எனின் ஏழு பங்கு. ஆகவே 240 கீழ் மூன்று தர ஏழு, 240 கீழ் மூன்று தர ஏழு. விளங்குதா? ஓகே. 240 மூணால பிரிச்சா எத்தனை வரும்? 8 × 3 = 24, 80 வரும். 80 ஏழால பெருக்கினா எத்தனை வரும்? 0 × 8 = 56, 560. பரப்பளவு எத்தனை? 560 சதுர மீட்டர். பரப்பளவு எத்தனை? 560 சதுர மீட்டர் ஆகும். விளங்குதா பிள்ளைகள்? இந்த மாதிரி இந்த கணக்குகளை நீங்க அழகா செய்து கொள்ளலாம். விளங்குதா? ஓகே. நம்ம வந்து ஐந்தாவது வினாவை பார்க்க போறோம். ஐந்தாவது வினா, ஒரு சைக்கிளை கொள்வனவு செய்வதற்கு பணத்தை மீதப்படுத்தும் விஸ்வநாதன் அதன் பெருமானத்தில் எட்டின் மேல் ஐந்தை மீதப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அப்ப அவர் எவ்வளவு மீதப்படுத்துறாரு? எட்டின் மேல் ஐந்து. எவ்வளவு மீதப்படுத்துறாரு? எட்டின் மேல் ஐந்து. பிள்ளைகள் என்ன செய்யுங்க, ஒரு நேர்கோடு நடிங்க பாப்போம். பிள்ளைகள் ஒரு நேர்கோடு நடிங்க. நேர்கோடுனா ரொம்ப பெருசா வேணா, கணக்கான ஒரு சின்ன கோடாடிங்க. அந்த கோட்டை என்ன செய்யுங்க, ஒரு ரெண்டு பகுதியா பிரிக்கணும். சரிசமான பிரிக்கக்கூடாது. ஒரு பகுதி பெரிய பகுதியாகவும் ஒரு பகுதி சின்ன பகுதியாகவும் பிரிங்க. ஒரு நேர்கோடு நடிங்க. ஒரு 5-6 பெட்டிக்குள்ள அடிச்சா போதும். கணித பெட்டியில ஒரு 10 பெட்டிக்குள்ள அடிங்களே, 10 பெட்டிக்குள்ள ஒரு கோடுன்னு போட்டுக்கொள்ளுங்களே. போட்டுக்கிட்டு அதை என்ன செய்யுங்க, முன்னுக்குள்ளதை வந்து ஒரு 7 பெட்டி கெடுங்களே. முன்னுக்குள்ளது 7 பெட்டி கெடுங்களே. 7 பெட்டி கெடுத்து சின்ன கோடு ஒன்று போடுங்க. அந்த 7 பெட்டி இருக்குதானே, அது வந்து 8 × 5, 8 × 5. அப்போ மிகுதி எத்தனை? 8 × 3. மிகுதி வந்து எத்தனை? 8 × 3. அது உங்களுக்கு விளங்குதானே, நேரடியாக விளங்குதானே? 8 × 3. அப்போ அதில் கணக்கில் என்ன சொல்கிறாங்க, மூன்று பங்கு வந்து எவ்வளவா? 2700. மூன்று பங்கு வந்து எவ்வளவு? 2700. அது விளங்குதா உங்களுக்கு? பாருங்க, மூன்று பங்கு வந்து 2700. நான் சொல்றேன் கவனிங்க, ஒரு நேர்கோடு நடிங்க. அந்த நேர்கோட்டை ஒரு 10 பெட்டி அடங்கலாக ஒரு நேர்கோடு நடிங்க. அடிச்சுட்டு 8 பெட்டிக்கு ரெண்டா பிரிச்சு கொள்ளுங்க. எட்டு பெட்டி அளவுல ஒரு சின்ன கோடு ஒன்று போட்டுக்கோங்க. அந்த எட்டுன்னு சொன்னா முன்னுக்குள்ளதை வந்து நீங்க போட்டுக்கொள்ளணும். எட்டின் மேல் ஐந்துன்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. மிகுதி இருக்கிற அந்த ரெண்டு பெட்டி இருக்குத்தானே, ரெண்டு அல்லது மூணு பெட்டி இருக்குத்தானே, அதை வந்து எட்டின் மேல் மூன்று. அப்ப எட்டின் மூன்று பங்கு தான் 2700 கணக்குல தராங்க. மூன்று பங்கு செய்வதற்கு இன்னும் 2700 தேவைப்பட்டது. அப்ப அந்த அந்த பூரணமா முடிக்கிறதுக்கு எவ்வளவு தேவைப்படுது, மூன்று பங்கு தேவைப்படுது. அந்த மூன்று பங்கு எவ்வளவு, 2700. அந்த மூன்று பங்கு 2700. அப்ப 2700 கீழ் மூன்று, 2700 மூன்றால பிரிச்சிங்கன்னா எவ்வளவு வரும், 900. 2700 மூன்றால பிரிங்க, நெடுபிரித்தல் போடுங்க, போட்டுட்டு 2700 எழுதி கொள்ளுங்க, வெளியில ஒரு மூன்று போடுங்க, 9327, 9327 இடையில இருக்கிற ரெண்டு பூச்சத்தை மேல சேர்த்துக் கொள்ளுங்க, போட்டுக்கிட்டீங்கன்னா 900. 900 எட்டால பெருக்குங்க, 900 எட்டால பெருக்குங்க, 8972 ரூபாய் 7200. சைக்கிளின் பெருமானத்தை கேட்கறாங்க, சைக்கிளின் பெருமானம் வந்து ரூபாய் 7200 காணப்படும். சைக்கிளின் பெருமானம் வந்து எவ்வளவு காணப்படும், ரூபாய் 7200 காணப்படும். விளங்குதானே? இது வந்து இலகுவான முறை. இந்த மாதிரி நீங்க இந்த கணக்கை செய்து பாருங்க, சரியா? மிக இலகுவான முறை, கஷ்டமே ஒண்ணுமே இல்ல, மிக மிக இலகுவான ஒரு முறையில தான் அந்த கணக்கை நான் சொன்னேன், சரியா? போர்டில் நீங்க செய்து கூட கொள்ளலாம். சரி, அடுத்து ஒரு கணக்கை பார்க்க போறோம். முகமது தனது காணியில் அரை பங்கை தனது மனைவிக்கும், அப்ப மூன்றில் ஒரு பங்கை தனது ஒரே மகனுக்கும் பிரித்தெழுதி எஞ்சிய பகுதியை 10 ஏரை தர்ம நிலையம் ஒன்றுக்கு நன்கொடையாக அளித்தார். அப்ப இப்படி இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு கணக்குன்னு வார நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், வசனங்களை மிக அழகா எழுதி கொள்ளணும். விளங்குதுதானே? வசனங்களை உங்களுக்கு முடியுமான வரை, உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களோட மொழி நடையில இந்த வசனங்களை நீங்க எழுதி கொள்ளணும். விளங்குதுதானே? முகமது தனது காணியில் அரை பங்கை தனது மனைவிக்கும், விளங்குதா? அரை பங்கை தனது மனைவிக்கும். ஆகவே முதலாவது எழுத வேண்டிய வசனம் வந்து என்னது, மனைவிக்கு கொடுத்தது. முதலாவது எழுத வேண்டிய வசனம் வந்து என்னது, மனைவிக்கு கொடுத்தது. ஆகவே மனைவிக்கு கொடுத்தது ஒன்றின் கீழ் ரெண்டு, மனைவிக்கு கொடுத்தது ஒன்றின் கீழ் ரெண்டு, ரைட். இரண்டாவது மகனுக்கும் கொடுக்கிறார், மகனுக்கும் கொடுக்கிறாரு ஒன்றின் கீழ் மூன்று, ஒன்றின் கீழ் மூன்று மகனுக்கும் கொடுக்கிறார், மனைவிக்கும் கொடுக்கிறாரு மகனுக்கும் கொடுக்கிறார். அது ரெண்டு விளங்குதா? மனைவிக்கு ஒரு பங்கு கொடுக்கிறாரு, மகனுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறார். ஆகவே நீங்க எழுதி கொடுங்க, ஒன்றின் கீழ் ரெண்டு, ஒன்றின் கீழ் மூன்று, சரித்தானே? அடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலை, மனைவிக்குரியதையும் மகனுக்குரியதையும் கூட்டணும். மனைவிக்குரியதையும் மகனுக்குரியதையும் கூட்டணும், விளங்குதா? மனைவிக்கு எவ்வளவு போய் சேருது, மகனுக்கு எவ்வளவு போய் சேருது அப்படிங்கறத கூட்டணும். ஆகவே எழுதி கொள்ளுங்க, ஒன்றின் கீழ் இரண்டு சக, ஒன்றின் கீழ் மூன்று, ஒன்றின் கீழ் இரண்டு சக, ஒன்றின் கீழ் மூன்று. இப்ப இந்த இரண்டுக்கும் மூன்றுக்கு போமாசி எத்தனை, ஆறு, போட்டுக்கொள்ளுங்க. ஆறு, ஆறு போட்டுட்டு ஆறுக்கு மேல ஒரு கோடு ஒன்று போடுங்க. ஆறுல இரண்டு எத்தனை முறை, மூணு முறை. ஆறுல இரண்டு எத்தனை முறை, மூணு முறை. அந்த மூணு ஒன்னால பிறக்கணும், ஒரு மூணு எத்தனை, மூன்று சக. ஆறுல மூன்று எத்தனை முறை, இரண்டு முறை. ஆறுல மூன்று எத்தனை முறை, இரண்டு முறை. அந்த இரண்ட ஒன்னால பெருக்குங்க, அந்த இரண்ட ஒன்னால பெருக்குங்க, ஒரு ரெண்டு ரெண்டு. இப்ப என்ன செய்யுங்க, மூன்று சக ரெண்டு தானே, மூன்றோட இரண்ட கூட்டினா என்ன வரும், ஐந்து, ஐந்தின் கீழ் ஆறு, ஐந்து ஐந்தின் கீழ் ஆறுன்னு வருவிட, ஐந்தின் கீழ் ஆறுன்னு ஒரு விடம் வரும், விளங்குதா? ஐந்தின் கீழ் ஆறுங்கிற விடம்னு வந்துருக்கும், அது விளங்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அப்ப ஆறுல ஐந்து பங்கு மனைவிக்கும் மகனுக்கும் கொடுத்துட்டா எஞ்சியது எவ்வளவா இருக்கும், எஞ்சியது வந்து எவ்வளவா இருக்கும், ஆறுல ஒரு பங்கு, ஆறுல ஒரு பங்கு. அப்ப நன்கொடையாக வழங்கியது எவ்வளவு, ஆறின் மேல் ஒன்று. நன்கொடையாக வழங்கியது எவ்வளவு, ஆறின் மேல் ஒன்று, விளங்குதா? நன்கொடையாக அவர் வழங்கியிருக்கிறார், ஆறுல ஒன்று. அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறாங்க, முழுக்காணியின் அளவை கேட்கறாங்க, முழுக்காணியின் அளவை கேட்கறாங்க. அதை நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், எஞ்சிய பகுதியாகிய ஆறில் ஒன்று 10 ஏரை தர்ம நிலையத்துக்கு. அப்போ எஞ்சிய பகுதி வந்து ஒரே ஒரு பகுதி, அதாவது ஆறுல ஒரு பங்கு தான் மிஞ்சது, விளங்குதா பிள்ளைகள்? ஆறுல ஒரு பகுதி எஞ்சி இருக்குது, அந்த ஒரு பங்கு தான் எவ்வளவு, 10 ஏர், ஒரு பங்கு வந்து 10 ஏர். இப்போ ஒரு பங்கு 10 ஏர்னு சொன்னா 10 பங்கு எத்தனையா இருக்கணும், 10 ஆறால பெருக்கணும் 60 ஏர், 10 ஆறால பெருக்கணும் எவ்வளவு வரும், 60 ஏர், விளங்குதா? ரைட். இப்ப கவனிங்க, அடுத்த ஒரு கேள்வி சொல்றாங்க, தர்ம நிலையத்துக்கு வழங்கிய பகுதி போதியதன்று. தர்ம நிலையத்துக்கு கொடுத்திருக்காங்க தானே, ஆறுல ஒண்ணு கொடுத்திருக்காங்க தானே, அது பத்தாதான். அப்ப அவர் தர்ம நிலையத்துக்கு இன்னொரு பங்கு கொடுக்கணுமா, தர்ம நிலையத்துக்கு இன்னொரு பங்கு கொடுக்கணுமா. ஏற்கனவே மனைவிக்கும் மகனுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, ஆறுல அஞ்சு கொடுத்திருக்கிறாரு. மனைவிக்கு மகளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, ஆறுல அஞ்சு கொடுத்திருக்கிறாரு. விளங்குதானே? அப்ப ஆறுல அஞ்சு கொடுத்தா அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதுல இருந்து ஒரு பங்கு கழிக்கணும். ஆறின் மேல் ஐந்து சய, ஆறின் மேல் ஒன்று. போமாசி கண்டீங்கன்னா ஆறு, ஐந்துல ஒன்னு போனா நாலு, ஆறின் மேல் நாலு. அப்ப எஞ்சியது வந்து ஆறின் மேல் நாலு. விளங்குதா? அப்ப தர்ம நிலையத்துக்கு எவ்வளவு போயிருச்சு, ஏற்கனவே ஆறின் மேல் ஒன்று, புதிதா எவ்வளவு கொடுக்கிறாரு, ஆறின் மேல் ஒன்று கொடுக்கிறாரு, ஒரு பங்கு கொடுக்கிறாரு, ஆறின் மேல் ரெண்டு பங்கு தர்ம நிலையத்துக்கு போயிருச்சு. அப்ப மனைவி சக மகன் அவங்க ரெண்டு பேருக்கு மிச்சமா எவ்வளவு காணப்படுது, ஆறின் மேல் நாலு பங்கு காணப்படுது. ஆறுல நாலு பங்கு காணப்படுது. ஆறுல நாலு பங்கு காணப்பட்டா அது ரெண்டா பிரிங்கலே, ஆறுல நாலு ரெண்டா பிரிங்க, ஆறுல நாலு ரெண்டா பிரிச்சு எத்தனை வரும், ஆறுல ரெண்டு, ஆறுல ரெண்டு, ஆறில் நாலு தானே, ஆறில் நாலு அந்த நான்கு ரெண்டால பிரிக்கிறீங்க, ரெண்டா பிரிச்சீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பக்கத்து கிடைக்கும். மனைவிக்கு ரெண்டு பங்கு, ஆறுல ரெண்டு பங்கு கிடைக்கும். மகனுக்கு ரெண்டு பங்கு, ஆறுல ரெண்டு பங்கு கிடைக்கும். ஆகவே ஆறின் மேல் ரெண்டு, ஆறின் மேல் ரெண்டுன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு சரிசமனாக வரும். விளங்குதா? மகனுக்கும் மனைவிக்கும் காணியின் சம அளவு கிடைக்கும் என காட்டுக. பின்னர் மனைவிக்கும் மகனுக்கும் காணியின் சம அளவு காணிகள் கிடைக்கும் என காட்டுகன்னு சொன்னா ஆகவே இந்த மாதிரி நீங்க செய்யணும். விளங்குது தானே? இப்ப கவனிங்க, அந்த கணக்கை சொல்றேன். மனைவிக்கு கொடுத்தது வந்து ஒன்றிங்கில் ரெண்டு, மனைவிக்கு கொடுத்தது வந்து ஒன்றிங்கில் ரெண்டு. விளங்குதா? மகனுக்கு கொடுத்தது வந்து ஒன்றிங்கில் மூன்று. இப்ப நம்ம என்ன செய்யறோம், இரண்டையும் கூட்டுறோம். இரண்டையும் கூட்டுனீங்கன்னு சொன்னா ஒன்றின் கீழ் இரண்டு சக, ஒன்றின் கீழ் மூன்று, கூட்டுனா ஐந்தின் கீழ் ஆறு. அப்ப எஞ்சியது வந்து ஆறுல ஐந்து பங்கு போயிட்டா எஞ்சி இருக்கிறது எவ்வளவு, ஆறுல ஒரு பங்கு. எஞ்சி இருக்கிறது எவ்வளவு, ஆறுல ஒரு பங்கு. ஆறுல ஒரு பங்கு வந்து நன்கொடையாக கொடுக்கறாங்க. ஆறுல ஒரு பங்கு வந்து நன்கொடையாக கொடுக்கறாங்க. அப்ப அந்த ஒரு பங்கு தான் எவ்வளவு, பத்து ஏயர். அந்த ஒரு பங்கு தான் எவ்வளவு, பத்து ஏயர். விளங்குதானே? அப்ப மொத்த பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பத்த ஆறால பெருக்கனா எவ்வளவு வரும், அறுபது ஏயர். பத்த ஆறால பெருக்கனா அறுபது ஏயர் வரும். பிறகு நன்கொடையாக வழங்கியது போதாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப என்ன செய்யணும், திருப்பியும் ஒரு பங்கு கொடுக்கணும். ஆனால் ஏற்கனவே மனைவிக்கும் மகனுக்கும் எவ்வளவு கிடைச்சிருக்குது, ஆறுல ஐந்து கிடைச்சிருக்குது. ஆறுல அஞ்சு கிடைச்சால் ஒரு பங்கு கொடுத்தால் ஆறுல ஒரு பங்கு கொடுக்கிற நேரம் ஆறின் மேல் ஐந்துல இருந்து ஆறின் மேல் ஒன்றை கழிக்கணும். ஆறின் மேல் ஐந்துல இருந்து ஆறின் மேல் ஒன்றை கழிக்கணும். ஆறின் மேல் ஐந்து சய, ஆறின் மேல் ஒன்று கழிச்சிங்கன்னா ஆறின் மேல் நான்கு, ஆறின் மேல் நான்கு. ஆறின் மேல் நான்குன்னு சொன்னா நான்கு என்பது இரட்டை எண்ணில் இருக்குது, ரெண்டு பேருக்கு சரிசமனாக பிரிச்சு கொடுக்கணும். ஆறுல ரெண்டு, ஆறுல ரெண்டுன்னு வரும். சுருக்கணுங்கன்னு சொன்னா ஆறுல ரெண்டு, மூணில் ஒன்று, மூன்றில் ஒன்றுன்னு வரும். ஆகவே மனைவிக்கும் மகனுக்கும் மூன்றில் ஒன்று, மூன்றில் ஒன்று என்ற அடிப்படையில் கொடுக்கலாம். விளங்குதா? அந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த கணக்கை செய்திருக்கலாம். அடுத்த கவனிங்க, அடுத்த கணக்கு கவனிங்க. ஒரு காணியின் எட்டின் மேல் ஏழு பகுதியில் மிளகும் கராம்பும் பயிரிடப்பட்டுள்ளன. மிளகு பயிரிடப்பட்டுள்ள காணியின் அளவு 450 சதுர மீட்டர் ஆகும். கராம்பு பயிரிடப்பட்டுள்ள காணியின் பின்னம் முழு காணியின் நாலில் ஒன்றும் ஆகும். அப்ப இதை நீங்க செய்யற நேரம் பிள்ளைகள், மிளகு கராம்பு வந்து எட்டின் மேல் ஏழு தானே, அப்ப கராம்பு வந்து நாலில் ஒன்றுனு சொல்லிட்டாங்க தானே, அவங்க வந்து கராம்பு நாலில் ஒன்றுனு சொல்றாங்க தானே. அப்ப மிளகை மட்டும் நீங்க கண்டுபிடிங்க, மிளகை மட்டும் நீங்க கண்டுபிடிங்க. மிளகை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணுமா இருந்தா எட்டின் மேல் ஏழுல இருந்து நாலின் மேல் ஒன்ற கழிங்க. எட்டின் மேல் ஏழுல இருந்து நாலின் மேல் ஒன்ற கழிங்க. எழுதிக்கொள்ளுங்க, மிளகு சக கராம்பு எட்டில் ஏழு, மிளகு சக கராம்பு எட்டில் ஏழு, கராம்பு சமன் நாலின் மேல் உண்டு, கராம்பு சமன் நாலின் மேல் உண்டு. ஆகவே மிளகு, ஆகவே மிளகு எட்டில் ஏழு சய நாலில் உண்டு, எட்டில் ஏழு சய நாலில் உண்டு. எட்டில் ஏழுலேருந்து சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் ரெண்டின் கீழ் எட்டு, கழிச்சிங்கன்னு சொன்னால் ஐந்தின் கீழ் எட்டு. ஆகவே மிளகு எவ்வளவு பயிரிட்டிருக்கிறாங்க, ஐந்தின் கீழ் எட்டு. சத்தானே, ஐந்து பங்கு, எட்டுல அஞ்சு பங்கு மிளகு பயிரிட்டிருக்கிறாங்க, எட்டுல அஞ்சு பங்கு வந்து மிளகு பயிரிட்டிருக்கிறாங்க. சரிதானே? அதுலேயும் சொல்றாங்க மிளகு பயிரிடப்பட்டுள்ள பகுதி 450 சதுர மீட்டர் ஆகும். இப்ப மிளகு எவ்வளவு பயிரிட்டிருக்கிறாங்க, ஐந்து பங்கு பயிரிட்டிருக்கிறாங்க. மிளகு வந்து ஐந்து பங்கு பயிரிட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த ஐந்து பங்கு தான் 450, ஐந்து பங்கு வந்து 450, தர எட்டு பங்கு. ஐந்து பங்கு 450 தர எட்டு. அப்ப ஐந்தின்மே 450 தர எட்டு. அப்ப 450 ஐந்தால பிரிங்க பார்ப்போம், 450 ஐந்தால பிரிங்க, ஓர் ஐந்து ஐந்து, இரஞ்சு பத்து, மூவஞ்சு பதினஞ்சு, நாலஞ்சு இருபது, ஐயஞ்சு இருபத்தஞ்சு, ஆறஞ்சு முப்பது, ஏழஞ்சு முப்பத்தஞ்சு, எட்டஞ்சு நாற்பது, ஒன்பது ஐந்து நாற்பத்தஞ்சு, 90 வரும். சரியா, 90 எட்டால பெருக்குங்க பிள்ளைகள், 90 எட்டால பெருக்குங்க, 90 எட்டால பெருக்குங்க, 90 எட்டால பெருக்குனா எவ்வளவு? 720 ஏயர், 720 ஏயர். அப்ப முழுக்காணியின் பரப்பளவு எவ்வளவு? 720 ஏயர். விளங்குதா? அதுல கடைசி கேள்வி ஒன்று கேட்கறாங்க, கடைசியா ஒரு கேள்வி ஒன்று கேட்கறாங்க. கராம்பு பயிரிடப்பட்டுள்ள பரப்பளவை காண்க, ஒரு கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்க தானே, கராம்பு பயிரிடப்பட்டுள்ள பரப்பளவை காண்க. அப்ப கராம்பு பயிரிடப்பட்டுள்ள பரப்பளவு கேட்டா நீங்க என்ன செய்யணும் சொன்னால், மொத்தம் வந்து 720 ஏயர் தானே, மொத்தம் வந்து 720 ஏயர் வந்திருக்கு தானே. அப்ப மொத்தம் 720 ஏயரை வந்து ஒன்றின் கீழ் நாலால பிரிக்கணும். மொத்தம் வந்து 720 ஏயர் இருக்கு, எழுதிக்கொள்ளுங்க. 720 தர, 720 தர ஒன்றின் கீழ் நான்கு, 720 தர ஒன்றின் கீழ் நான்கு. விளங்குதா? ரைட். இப்ப 720 ஒன்றின் கீழ் நாலால வகுக்க போறோம். 720 ஒன்றின் கீழ் நாலாலனா நாலால பிரிக்கிறீங்க. ஒரு நாள் நாலு போட்டுக்கொள்ளுங்க, ஒரு நாள் நாலு, ஏழுல நாலு போனா மூணு, 32, 32ல நாலு எத்தனை முறை பிள்ளைகள், எட்டு நான்கு 32, எட்டு நான்கு 32, பூச்சியத்தை மேல போட்டுக்கோங்க, 180 ஏயர், 180 ஏயர், 180 ஏயர். ஓகே, அந்த கணக்கை நான் திருப்பி ஒருக்க சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. ஒரு காணியில் எட்டில் ஏழு பகுதியில் மிளகும் கராம்பும் பயிரிடப்பட்டுள்ளன. எட்டில் ஏழு பகுதி, ஒரு நேர்கோடு அடிச்சு கூட நீங்க இதை செய்யலாம். ஒரு நேர்கோடு அடிச்சுட்டு எட்டு பகுதியா பிரிச்சுட்டு ஏழு பகுதி வந்து மிளகும் கராம்பும், ஒரு பகுதி ஒன்றுமே இல்லை, எட்டுல ஒரு பங்கு வந்து மிச்சமா கிடக்கு, சரிதானே? அப்ப அதுல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், மிளகுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பாங்கன்னு பாருங்க, கராம்பு பயிரிடப்பட்டுள்ள காணியின் பின்ன வந்து கொடுத்துருக்காங்க, கராம்புக்கு கொடுத்துருக்காங்க நாலுல ஒண்ணு. அப்ப எட்டுல ஏழுல மொத்தமா வந்து எட்டுல ஏழு பங்கு தானே பிள்ளைகள், எட்டுல ஏழு பங்கு மொத்தமா, நாலுல ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன செய்யணும், எட்டுல ஏழுல இருந்து நாலுல ஒரு பங்கு கட்டாயம் வந்து கழிக்கணும். நாலின் மேல் ஒன்னு கழிக்கிற நேரம் நீங்க எட்டுக்கு நாலுக்கு போமாசி கண்டும் செய்யலாம், அந்த ஒன்றின் கீழ் நாளை சமப்படுத்திட்டும் செய்யலாம், ஒன்றின் கீழ் நாளை வந்து நீங்க வந்து சமப்படுத்திட்டும் செய்யலாம். விளங்குதா? சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதுல வந்து ஐந்தின் கீழ் எட்டு வரும், ஐந்தின் கீழ் எட்டு வரும். அப்ப மிளகு எவ்வளவு பயிரிட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். மிளகு எவ்வளவு பயிரிட்டிருக்காங்க, ஐந்து பங்கு மிளகு பயிரிட்டிருக்காங்க. அப்ப ஐந்து பங்கு தான் 450 சொன்னா தர எட்டு பங்கு, பாத்தீங்களா? சின்ன ஒரு விஷயம், ஐந்து பங்கு 450 சொன்னா தர எட்டு பங்கு, சரிதானே? அப்ப 450 ஐந்தால பிரிக்கிறீங்க, 450 ஐந்தால பிரிக்கிற நேரம் எவ்வளவு வரப்போகுது, 90 வரப்போகுது. 90 எட்டால பெருக்கினீங்கன்னா என்ன வரப்போகுது, 720 ஏயர் வரப்போகுது. விளங்குது தானே? 720 ஏயர். அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்க, கராம்பு பயிரிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு கேட்டா என்ன செய்யணும், 720 ஒன்றின் கீழ் நாலால பிரிக்கிறோம். 720 என்ன செய்யறோம், ஒன்றின் கீழ் நாலால பிரிக்கிறோம். 720 ஒன்றின் கீழ் நாலால பிரிக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யலாம் சொன்னா, ஒரு நாள் நாலு, ஏழுல நாலு வந்து ஒரு முறை, மிச்சம் மூணு 32, எட்டு நாங்க 32, 180 ஏயர், 180 ஏயர்னு சொல்லி அதுக்கான விடைகளை நீங்க எடுக்கலாம். விளங்குதா? முடியுமான வரைக்கும் இந்த மாதிரியான கணக்குகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு படங்கள் மூலம் செய்து கொள்ளுங்க, ஒரு படம் வரைந்து அதன் மூலம் செய்து கொள்ளுங்க. இந்த படத்துக்கு பாருங்க, இதுக்கு பாருங்க, ஒரு நேர்கோடு எட்டு பகுதியா பிரிச்சுட்டு ஏழு பகுதியா எடுத்து செய்யலாம். அதுலயே வந்து உங்களோட இதற்கு முன்னுக்கு செய்த கணக்குக்கும் அதே மாதிரி செய்திருக்கலாம், இதற்கு முன்னுக்கு செஞ்ச கணக்குக்கும் வந்து ஒரு பட வரைவு செய்யலாம், ஐந்தாவது கணக்குக்கும் மீதப்படுத்திய பகுதின்னு சொல்லி ஒரு நேர்கோடு ஒன்று வரைஞ்சிட்டு அந்த நேர்கோட்டில் எட்டில் அஞ்சு போட்டுட்டு மிகுதிய 2700 போட்டு பட வரைவின் மூலம் அதையும் செய்யலாம். சரியா, படவரைவை பயன்படுத்தலாம். சரியா, அதே மாதிரி இந்த ரெண்டாவது கணக்குல பாருங்க, நீர் நிரப்பப்பட்டுள்ள பகுதி, நீர் நிரப்பப்பட்டுள்ள பகுதி அதுவும் வந்து அழகா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. டேங்களை வந்து முற்றாக நீர் நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க, எங்களை வந்து முற்றாக நீர் நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப முற்றாக நீர் நிரப்பப்பட்டிருக்குன்னு சொன்னால் நாலுல மூணு பங்கு பயன்படுத்திட்டா மிகுதி இருக்கிறது வந்து நாலுல ஒரு பங்கு, அது ரெண்டாவது வினா. நாலுல மூணு பங்கு பயன்படுத்திட்டா மிகுதி இருக்கிறது வந்து நாலுல ஒரு பங்கு, அந்த நாலுல ஒரு பங்கு தான் 200 சொன்னா, அந்த நாலால பெருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கான விட ஒன்று வரும். விளங்குதா? இந்த மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க இந்த கணக்குகள் செய்யற நேரம் மிக கவனமா, மிக அழகா, தெளிவா செய்து கொள்ளணும். விலங்குதானே பதறக்கூடாது, அவசரப்படக்கூடாது, மிக கவனமா செய்யணும் விலங்குதானே பிள்ளைகள். ஆகவே நாங்க வந்து எங்களோட நிகழ்ச்சியில வந்து நிறைய மாணவர்களுக்கு நன்மை அடையக்கூடிய வகையில கணித பாடத்துக்கு தேவையான விடயங்களை வந்து நாங்க வந்து உங்களுக்கு வழங்கிட்டே இருக்கிறோம். நீங்க அதற்கு அடுத்து செயலமர்வு கணித பாடம் நடக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு தேவையான சகல புத்தகங்களை எடுத்து கையில வச்சுக்கொள்ளணும். விலங்குதான் உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு தேவையான உபகரணங்களை பக்கத்துல வச்சிருக்கணும். பத்தாம் ஆண்டுன்னு சொன்னால் உங்களோட கணித புத்தகத்தை பகுதி ஒன்று புத்தகம், பகுதி ரெண்டு புத்தகம், இரண்டையுமே கையில் வச்சுக்கொள்ளணும். ஒரு பேனா பென்சில் தேவையான இரேசர் எல்லாமே மேசையில் வச்சுக்கொள்ளணும். விலங்கு தானே அதன்படி நீங்கள் கணக்கு செய்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற விடயங்கள் நல்ல முறையில் போய் சேரும் விலங்கு தானே பிள்ளைகள். ஆகவே உங்களுக்கான இன்றைய செயலமர்வில் வந்து பின்னம் தொடர்பான தரம் பத்தில் காணப்படுகின்ற 3:2 பயிற்சி பின்னம் தொடர்பான விளக்கங்களை தான் கொடுத்துருக்கிறேன். அந்த பின்னம் தொடர்பான விளக்கங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். விலங்குத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்த செயலமர்வு ஒன்றில் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து இதில் உள்ள தொடர்ச்சியான விடயங்களை, இதில் காணப்படக்கூடிய 3:2, 3:2, 3:3 செயற்பாடுகளை, 3:3 காணப்படக்கூடிய செயற்பாடுகளையும், அதில் பலவீன பயிற்சியில் காணப்படக்கூடிய செயற்பாடுகளையும் உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம். 3:3 காணப்படக்கூடிய வினாக்களுக்கான விடைகளும், அதே மாதிரி பலவீன பயிற்சியில் காணப்படக்கூடிய 1, 2, 3, 4 வரையான வினாக்களுக்கான விடைகளையும் உங்களுக்கு நாங்கள் வந்து வழங்குவோம் விலங்குதா. ஆகவே நீங்கள் அந்த கணக்குகள் செய்கிற நேரத்திலையும் இந்த பாட புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் விலங்கு தனிப்பிள்ளைகள். ஆகவே இன்றைய செயல்முறை நாங்கள் இந்த நிகழ்ச்சி இதோட இந்த நேரத்தில் முடிச்சுக்கொள்கிறோம். இனிவரும் காலங்களில் வந்து கடந்த வருடங்களில் எந்தெந்த வருடங்களில் இந்த வினாக்கள் வந்திருக்கு என்பது தொடர்பான விளக்கங்களை வந்து உங்களுக்கு நாங்கள் தருவோம் விலங்குதா. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கடந்த கால பயிற்சி புத்தகங்களை அல்லது வினாவிடைகளை, கடந்த கால ஓலவல் வினாவிடைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், விலங்குதா எக்ஸாம் பேப்பர்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பின்ன கணக்கு எந்தெந்த முறையில் எப்படியான கணக்குகள் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்து உங்களுக்கான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் விலங்குதானே. ஆகவே இது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. இதுல வந்து நல்ல புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். பொட்மாஸ் முறையை பயன்படுத்துங்க. பொட்மாஸ் முறை என்பது BODMAS சொல்லி 2 முறை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். 3வது முறை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே பொட்மாஸ் முறை அடிப்படையில் இந்த பின்ன கணக்குகளை செய்து கொள்ளுங்க. இதுல வார தொடர்ச்சியான வினாக்களை நாங்கள் எதிர்வரும் செயலமர்வுல உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் விலங்குதானே பிள்ளைகள். எனது பெயர் வந்து பிள்ளைகள் கே செல்வராஜா, பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியின் ஒரு கணித பாட ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். இதற்கு முன் வந்து நிறைய நிகழ்ச்சிகள், 4-5 மேற்பட்ட நிகழ்ச்சிகளை வந்து நான் மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறேன். நிறைய மாணவர்கள் வந்து இதன் மூலம் பயன்பெறுவாங்க என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து நிகழ்ச்சிகளை வழங்குகிறோம். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியிலும் நீங்கள் நிறைய பயன்களை பெற்றுக்கணும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.